மத்தேயு அதிகாரம் 21. இயேசுவும் அவரது சீஷர்களும் எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஒலிவுமலைக்கு அருகில் பெத்பகேயுவில் அவர்கள் முதலில் தங்கினார்கள். அங்கு இயேசு தமது சீஷர்களில் இருவரை அழைத்து நகருக்குள் செல்ல பணித்தார். அவர்களிடம் இயேசு,
அங்கே தெரியும் நகருக்குள் செல்லுங்கள். நீங்கள் நகருக்குள் நுழையும் பொழுதே கழுதை ஒன்றை கட்டி போட்டிருப்பதை காண்பீர்கள். அதனுடன் அதன் குட்டியையும் காண்பீர்கள். அவை இரண்டையும் அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாரேனும் உங்களை ஏன் கழுதைகளை கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டால், அவர்களிடம் இக்கழுதைகள் ஆண்டவருக்கு தேவையாயிருக்கின்றன, விரைவில் இவைகளை திரும்பி அனுப்புவார் என சொல்லுங்கள்
என்றார். தீர்க்கதரிசி கீழ்கண்டவாறு சொன்னதின் முழு பொருளும் விளங்கும்படி இது நடந்தேறியது.
சொல்லுங்கள், சீயோன் நகர மக்களிடம், இப்பொழுது உங்கள் மன்னவன் உங்களிடம் வருகிறார், பணிவானவர் அவர் கழுதையின் மேல் வருகிறார், ஆம் அவர் கழுதை குட்டியின் மேல் வருகிறார்.
இயேசு சொன்னபடியே அவரது சீஷர்கள் செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் அதன் குட்டியையும் இயேசுவிடம் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலாடைகளை போட்டார்கள். இயேசு அவற்றின் மேல் அமர்ந்து எருசலேம் நகர் செல்லும் பாதையில் பயணமானார். ஏராளமான மக்கள் வழியெங்கும் தங்கள் மேலாடைகளை வழியில் பரப்பினார்கள். மற்றவர்கள் மரக்கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். சிலர் இயேசுவுக்கு முன்னால் நடந்தார்கள், மற்றவர்கள் அவருக்கு பின்னே நடந்தார்கள். அவர்கள்,
தாவீதின் குமாரனே வாழ்க, கர்த்தரின் பெயரினால் வருகிறவரே வாழ்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாழ்க, பரலோகத்தில் உள்ள தேவனே வாழ்க
என்றனர். பின்னர் இயேசு எருசலேம் நகருக்குள் சென்றார். நகரில் இருந்த அனைவரும் குழப்பமடைந்து,
யார் இந்த மனிதன்
என்று வினவினார்கள். இயேசுவை தொடர்ந்து வந்த ஏராளமான மக்கள்,
இவர்தான் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்துள்ள தீர்க்கதரிசி
என பதிலளித்தனர். இயேசு ஆலயத்திற்குள் நுழைந்தார். அங்கு பொருட்களை விற்றுக்கொண்டும் வாங்கிக் கொண்டும் இருந்த அனைவரையும் வெளியேற்றினார். பல வகையான நாணயங்களை மாற்றிக்கொண்டிருந்தவர்களின் மேஜைகளை கவிழ்த்தார். புறாக்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களின் மேஜைகளையும் கவிழ்த்தார். அங்கிருந்த மக்கள் அனைவரிடமும் இயேசு,
ஏற்கனவே வேத வாக்கியங்களில் பிரார்த்தனை செய்வதற்கான இடம் என்னுடைய வீடு என்று எழுதப்பட்டுள்ளது, ஆனால் நீங்களோ தேவனுடைய வீட்டை கொள்ளைக்காரர்கள் பதுங்கும் இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள்
என்று கூறினார். சில குருடர்களும் முடவர்களும் தேவாலயத்தில் இருந்த இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் இயேசு குணப்படுத்தினார். தலைமை ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசுவின் செயலை கண்டார்கள். இயேசு பெரும் செயல்களை செய்வதையும் பிள்ளைகள் அவரை புகழ்வதையும் கண்டார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாரும்,
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா
என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவை அனைத்தும் ஆசாரியர்களையும் வேத பாரகர்களையும் கோபம் கொள்ளச் செய்தன. தலைமை ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசுவிடம்,
இப்பிள்ளைகள் சொல்வதை கேட்டீரா
என்று வினவினார்கள். இயேசு அவர்களிடம்,
ஆம், வேத வாக்கியம் கூறுகிறது, நீரே குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் புகழ் பாட கற்பித்தீர், நீங்கள் அந்த வேத வாக்கியங்களை படிக்கவில்லையா
என்று பதிலுரைத்தார். பின்னர் இயேசு அவ்விடத்தை விட்டு விலகி பெத்தானியா நகருக்குச் சென்றார். அன்றைய இரவு இயேசு அங்கேயே தங்கினார். மறுநாள் அதிகாலை இயேசு மீண்டும் நகருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். இயேசு மிகவும் பசியுடன் இருந்தார். இயேசு சாலையோரம் அத்திமரம் ஒன்றைக் கண்டார். அத்திப்பழங்களை உண்பதற்காக அம்மரத்தின் அருகில் சென்றார். ஆனால் மரத்தில் பழம் எதுவும் இல்லை, வெறும் இலைகள் மட்டுமே இருந்தன. எனவே இயேசு மரத்தை நோக்கி,
இனி ஒருபொழுதும் உன்னிடம் பழம் உண்டாகாது
என்று கூறினார். உடனே அம்மரம் உலர்ந்து பட்டுப்போனது. இதைக் கண்ட சீஷர்கள் மிகவும் வியப்புற்றனர். அவர்கள் இயேசுவிடம்,
எப்படி அத்திபரம் இவ்வளவு விரைவில் உலர்ந்து பட்டு போனது
என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம்,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், நீங்களும் விசுவாசத்துடனும் சந்தேகிக்காமலும் இருந்தால் நான் இம்மரத்திற்கு செய்ததைப் போலவே உங்களாலும் செய்ய இயலும். மேலும் உங்களால் இன்னும் அதிகமாக சாதிக்க இயலும். இம்மலையை பார்த்து, மலையே போய் கடலில் விழு என்று நீங்கள் விசுவாசத்துடன் சொன்னால் அது நடக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனையில் வேண்டுகிற எதுவும் கிடைக்கும்
என்று பதில் உரைத்தார். இயேசு தேவாலயத்திற்கு சென்றார். அவர் அங்கே போதனை செய்து கொண்டிருந்த பொழுது தலைமை ஆசாரியர்களும் மூத்த தலைவர்களும் அவரிடம் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம்,
எங்களுக்கு சொல், இவைகளை செய்ய உனக்கு என்ன அதிகாரம் உள்ளது? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது
என்று வினவினார்கள். இயேசு அவர்களுக்கு,
நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொன்னால் நானும் இவைகளை செய்ய என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்பதை கூறுகிறேன். யோவான் மக்களுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் வந்ததா அல்லது மனிதரால் வந்ததா? சொல்லுங்கள்
என்று மறுமொழி உரைத்தார். தலைமை ஆசாரியர்களும் தலைவர்களும் இயேசுவின் கேள்வியை குறித்து விவாதித்தனர். அவர்கள் தங்களுக்குள்,
யோவானின் ஞானஸ்நானம் தேவனால் ஆனது என்று நாம் கூறுவோமானால் இயேசு நம்மை பார்த்து, பின் ஏன் நீங்கள் யோவானை நம்பவில்லை என்று கேட்பார். மாறாக அது மனிதனால் ஆனது என்றால் மக்கள் நம்மீது கோபம் கொள்வார்கள். ஏனென்றால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள்
என்று கூறிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம்,
யோவானின் அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது
என்று கூறினார்கள். பின்பு இயேசு,
அப்படியெனில் இவைகளை செய்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்
என்று கூறினார்.
ஒரு மனிதனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். அவன் தனது முதல் மகனிடம் சென்று, மகனே, இன்று என் திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றான். அதற்கு அவன், போக முடியாது என்று பதிலளித்தான். ஆனால் பின்னர் அவனே தான் போய் வேலை செய்ய வேண்டுமென நினைத்தான். அவ்வாறே செய்தான். பின்னர் அத்தந்தை தனது மற்றொரு மகனிடம் சென்றான். அவனிடம், மகனே, இன்றைக்கு எனது திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றான். அதற்கு அவனது குமாரன், சரி தந்தையே, நான் போய் வேலை செய்கிறேன் என்றான். ஆனால் அவன் வேலைக்கு செல்லவில்லை. இரண்டு குமாரர்களில் யார் தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான்
என்று இயேசு கேட்டார். யூத தலைவர்கள்,
மூத்த குமாரன்
என்று பதில் சொன்னார்கள். அப்போது இயேசு,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், வரி வசூலிப்பவர்களும் வேசிகளும் தீயவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு முன்னரே பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைவார்கள். வாழ்க்கையின் சரியான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காக யோவான் வந்தான். ஆனால் நீங்கள் யோவானை நம்பவில்லை. வரி வசூலிப்பவர்களும் வேசிகளும் யோவானை நம்பினார்கள். அவர்கள் யோவான் மீது நம்பிக்கை வைத்ததை நீங்கள் கண்டீர்கள். ஆனாலும் நீங்கள் மனந்திருந்தி யோவானை நம்பவில்லை
என்றார்.
இந்த ஊமையை கேளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அவன் அதில் திராட்சை பயிரிட்டான். தன் தோட்டத்தை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பி திராட்சை ரசம் சேகரிக்கும் குழியையும் வெட்டினான். பின் ஒரு கோபுரத்தையும் கட்டினான். பிறகு தோட்டத்தை சில விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்துவிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டான். பின்னர் திராட்சை பழங்களை பறிக்க வேண்டிய காலம் வந்தபொழுது தனது வேலைக்காரர்களை குத்தகைக்காரர்களிடம் விளைச்சலில் தனது பங்கை வாங்கி வர அனுப்பினான். ஆனால் அவ்விவசாயிகளோ வேலைக்காரர்களை பிடித்து அவர்களில் ஒருவனை அடித்து விட்டார்கள். மற்றொரு வேலைக்காரனை கொன்றார்கள். மற்றொரு வேலைக்காரனை கல்லால் அடித்து கொன்றார்கள். எனவே தோட்டத்து சொந்தக்காரன் மேலும் சில வேலைக்காரர்களை அனுப்பினான். முதலில் அனுப்பிய ஆட்களை விட அதிக எண்ணிக்கையில் இப்பொழுது ஆட்களை அனுப்பினான். ஆனால் குத்தகை எடுத்த விவசாயிகள் முதலில் செய்தது போலவே இம்முறையும் செய்தார்கள். ஆகவே தோட்டக்காரன் தன் குமாரனை அனுப்ப முடிவு செய்தான். விவசாயிகள் என் குமாரனுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் குமாரனை கண்ட விவசாயிகள் தங்களுக்குள், இவன் நில சொந்தக்காரனின் குமாரன், நிலம் இவனுக்கே சொந்தமாகும், நாம் இவனை கொன்றால் நிலம் நமக்கு சொந்தமாகிவிடும் என்று பேசிக்கொண்டனர். எனவே அந்த விவசாயிகள் திராட்சை தோட்டத்து சொந்தக்காரனின் குமாரனை தோட்டத்திற்கு வெளியில் எரிந்து கொன்றார்கள். திராட்சை தோட்டத்து சொந்தக்காரனே வரும்பொழுது அவன் அந்த விவசாயிகளை என்ன செய்வான்
என்று இயேசு கேட்டார். அதற்கு யூத ஆசாரியர்களும் தலைவர்களும்,
அவன் நிச்சயம் அந்த தீயவர்களை கொல்வான், பின் தனது நிலத்தை மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விடுவான், அதாவது அறுவடை காலத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை தனக்கு அளிக்கும் விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடுவான்
என்றனர். இயேசு அவர்களுக்கு கூறினார்,
நீங்கள் வேத வாக்கியங்களில் கட்டாயம் படித்திருப்பீர்கள், கட்டிடம் கட்டியவர்கள் விரும்பாத கல்லே மூளை கல்லாயிற்று, இது கர்த்தரின் செயல், நமக்கு வியப்பானது. எனவே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தம் ராஜ்யத்தில் தேவன் விரும்பும் செயல்களை செய்பவர்களுக்கே தேவனுடைய ராஜ்யம் கிட்டும். இக்கல்லின் மீது விழுகிறவன் துண்டுகளாக நொறுங்கிவிடுவான். மேலும் இக்கல் ஒருவன் மீது விழுந்தால் அவன் நசுங்கி போவான்
என்று கூறினார். இயேசு கூறிய இந்த ஓமைகளை தலைமை ஆசாரியர்களும் பரிசேயரும் கேட்டனர். தம்மை பற்றியே இயேசு பேசினார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே இயேசுவை கைது செய்ய ஒரு வழி தேடினார்கள். ஆனால் அவர்கள் மக்களை குறித்து பயந்தார்கள், ஏனெனில் மக்கள் இயேசுவை தீர்க்கதரிசி என நம்பினர்.